மனித வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியை குருநாதர் இதிலே ரத்தின சுருக்கமாக சொல்லி ஆயில் மெம்பர்களுடைய கடமை, ஆயில் மெம்பர்களுடைய நோக்கம், ஆயில் மெம்பர்களுடைய குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்றைய ஞானிகள் நமக்கு இராமாயண காவியத்திலே சொல்லப்பட்ட அடிப்படையில் இதிலே மிகவும் ரத்தின சுருக்கமாக இயல்பாக இந்த மெய் ஞானத்தை நமக்கு இந்த உபதேசத்திலே குருநாதர் ஊட்டுகின்றார்கள். எல்லாரும் சாதாரணமான வாக்காக அல்ல, மிகவும் தெளிவாகவே அது பதிய செய்கின்றார்கள். ராமாயண பிற்சேர்க்கையிலே பார்த்தமென்றால் கடைசியிலே ராமன் சீதாவை மறுபடியும் அழைத்து அரண்மனைக்கு கூப்பிட்டு சென்று அங்கே வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற நிலையில தான் அது கூப்பிடுவதாகவும், ஆனால் அந்த நேரத்தில் பூமாதேவி பட்டது போதும் தாயே என்று இந்த சீதா அது மண்ணிற்குள் தான் அது சென்று அடங்குகிறது என்று வான்மீகி இதை காட்டியிருப்பார். அதனுடைய அர்த்தமே இந்த வாழ்க்கையிலே நாம் விண்ணிலிருந்து உருப்பெற்ற இந்த உயிரணு பூமிக்குள் விஜயம் செய்து மண்ணிலே விளைந்த சத்தை பல கோடி தாவரங்களுடன் நுகர்ந்துதான் இந்த சரீரமாக வளர்ச்சிக்கு வந்துள்ளது. இந்த சரீரம் நமக்கு சொந்தம் அல்ல, ஆனால் சொந்தம் இல்லாததே நாம் சொந்தமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த உடல் பெறும் உணர்வுகள் இது இந்த உயிரோட அது சக்தி வாய்ந்த நிலையிலாக எதற்காக இங்கே விஜயம் செய்ததோ அது முழுமை அடைவதற்கு அது உதவி செய்தாலும் அந்த உயிரோடு ஒன்றிய நிலைகள்தான் அங்கே சொர்க்கம் போகுவதாக, அதாவது விஷ்ணு என்ற நிலைகள் அந்த உயிர் எப்படி ஒளியாக அழியாத நிலைகள் கொண்டு அது தோன்றி தேகா நிலையாக ஒரு உயிரணு தோன்றிவிட்டால் அதற்கு அழிவே இல்லை என்ற நிலையில் அது எப்படி இயக்க சக்தியாக இருக்கின்றதோ அந்த நிலையை இந்த உணர்வுகளும் அது முழுமை பெற்றுவிட்டால் அது சொர்க்கம் அடைவதாக, அந்த ராமன் என்ற நிலையில் இருந்தாலும் இந்த உயிரோடு ஒன்றிய உணர்வுகள் அது விஷ்ணுவோடு இணைந்து சொர்க்கம் போவதாக அங்கே புராணத்திலே வான்மீகி தெளிவாக உணர்த்துகின்றார். குருநாதர் அதை தெளிவாகவே நமக்கும் விவரித்து கூறுகின்றார். என்றால் இந்த மண்ணுக்கு போகக்கூடிய இந்த உடலுக்காக நாம் வேதனைப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, துன்பப்பட வேண்டியதில்லை, துயரப்பட வேண்டியதில்லை. அந்த கௌரவம் நமக்கு தேவையில்லை. இந்த உடலே நமக்கு சொந்தமில்லை. ஆக இந்த சொந்தமில்லாத இந்த உடலுக்காக நாம் ஏன் நம் மனதை வருத்தி வேதனை ஆத்திரம் கோபம் அதை பட வேண்டும்? அன்றாட வாழ்க்கையில் நாம் காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ உணர்வுகளை சந்திக்கின்றோம், பார்க்கின்றோம், கேட்கின்றோம், நுகர்கின்றோம். இதையெல்லாம் அறியாது நுகராது இந்த வாழ்க்கை என்ற நிலையில் இல்லை. இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அடுத்தவர்கள் சொல்வதையும் கணக்கை எடுத்துக்கொண்டு இதனுடைய நினைவுகள் நாம் இயக்க சக்தியாக மாறியிருந்தால் நம்மை அங்கே இங்கே என்று அலைக்கழித்து கொண்டுதான் இருக்கும். அதை விடுத்துவிட்டு அடப்போ என்று இந்த கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ எண்ணாதபடி அடப்போ என்று இதை விடுத்துவிட்டு இதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த மகரிஷியின் அருள் சக்தி நான் பெற வேண்டும், அந்த அருள்ஞானிகளுடைய அருள் சக்தி தான் எனக்கு தேவை, அந்த அருள் உணர்வே எனக்கு தேவை, அதுவே எனக்கு சொந்தம் என்று இது போன்ற கஷ்டம் நஷ்டம் என்று இது மீண்டும் மீண்டும் நம்மை சூழ்ந்து நம்மை தொடர்ந்து நம்மை அணுகிக்கொண்டே வருவதை அடப்போ என்று அதை உதறி தள்ளிவிட்டு அருள்ஞானிகள் உணர்வை நாம் பற்றுடன் பற்றினால் அந்த சந்தர்ப்பம் நமக்கு இது லாபகரமாக மாறுகின்றது என்றால் குருநாதர் இதை ஒரு விளக்கத்தையும் காட்டுகின்றார். எலி அது வலு குறைந்துதான், பூனையோ வலு கொண்டது. ஆனால் பூனையை சந்திக்கக்கூடிய எலி தப்பிக்க முயற்சி செய்தாலும் பூனை அதை பிடித்துவிட்டால் அது நரக வேதனைப்படுகின்றது. ஆனாலும் அதனுடைய நினைவு பூனையின்பால் அது எண்ணி இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வீரியமான உணர்வுகளை அந்த சந்தர்ப்பம் அது நுகரும் பொழுது அந்த பூனையின் உணர்வுகள் அதற்குள் ஜீவன் பெற்று அது வலுகொண்டதாக மாறி எலியாக இருப்பது பூனையாக மாறி, இதுபோன்றுதான் நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ நோயோ வேதனையோ இதுபோன்று மீண்டும் மீண்டும் நம்மை வலுக்கொண்டதாக தாக்கினாலும் கூட அந்த சந்தர்ப்பத்தை அந்த நேரத்தை துருவ நட்சத்திரத்தின் பேரொருள் பேரொளை பெறுவதற்குண்டான சந்தர்ப்பமாக எலி பூனையை எண்ணி பூனையாக மாறியது போன்று துருவ நட்சத்திரத்தை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரல் பேரலியாக நாம் மாறத் தொடங்கினால் இந்த சந்தர்ப்பங்கள் அனைத்துமே நமக்கு மிக மிக லாபகரமாக மாறுகின்றது என்றால் இதையெல்லாம் இயற்கையினுடைய நீதிகள். மனித வாழ்க்கையில் நாம் நம்மை அறியாமல் இயக்கக்கூடிய இதுபோன்ற விளைவுகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் அதற்குண்டான வழிமுறை செம்மையாக நாம் இந்த அடிப்படையிலே தான் இதை கடைபிடித்தாக வேண்டும். இதுபோன்ற வழிமுறைகள் நாம் பின்பற்றினால் இது வேக நிலையாகின்றது என்றால் உயிரோடு ஒன்றும் அந்த துருவ நட்சத்திரத்தினர்கள் நமக்குள்ளும் அது விளைந்து நம்மையும் அதன் வழி அழைத்துச் செல்லும். ஆனால் இந்த உடல்தான் பிரதானம், இந்த குடும்பம்தான் பிரதானம், இந்த பாசம்தான் பிரதானம், என் சொந்த பந்தங்கள், என் குழந்தைகள் தான் பிரதானம் என்று இந்த பற்று இங்கே வளர்ந்து விட்டால் இது சாகாக்கலையாக மீண்டும் இன்னொரு குழந்தையவோ அல்லது மற்றவர்களையோ அல்லது எதை எண்ணி நமக்குள் அதிகமாக விளைய வைத்து வளர்த்து கொண்டோமோ அதனுடைய ஈர்ப்பிற்குள் அழைத்து சென்று இங்கே எதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது நினைவு இருந்ததோ அதே உணர்வின் இயக்கமாக அதை சிருஷ்டித்து அந்த நிலையாக சாகா என்றால் அது மீண்டும் சாகாதபடி அந்த செயலுக்கே நம்மை அழைத்து செல்கின்றது என்றால் சில பேர் இதைத்தான் நாங்கள் சாகாக்களை கட்டிருக்கின்றோம், காயக்கல்பம் செய்து இந்த உடலை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த உடலை யாரும் காக்கவும் முடியாது, இந்த உடலை காக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இந்த உடலை காக்கும் உணர்வு இருந்தால் மீண்டும் பிறவிக்குத்தான் வர வேண்டியிருக்கும். ஆக உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றும் இந்த வேகா கலையைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் குரு இந்த இடத்துல இதை தெளிவாகவே நமக்கு உணர்த்துகின்றார். ஏன்னா இந்த சாகாக்கலையை கற்றுக்கொண்டு உடலிலே நீடித்த நாள் வாழ வேண்டும் என்று எண்ணி செயல்பட்டவர்கள் அன்றைய அரசர்கள். அவர்கள் பல நாடிகளையும் எழுதி வைத்து அதன் மறைவில் ஏடுகளை அவர்கள் மற்றவர்களிடம் கொடுத்து சென்றிருக்கின்றார்கள். அந்த ஏடுகளை வாசிப்பவனுக்கு என்ன எழுதியிருக்கிறது என்றே தெரியாது. ஆனாலும் இந்த பதிந்த உணர்வுகள் இவனுக்குள் இயக்க சக்தியாக மாறினால் எவன் எழுதினானோ அதே உணர்வு கடகட என்று அது வாசிக்கும். அந்த இடத்துல ஒரு முட்டையை வைத்து இந்த உணர்வை செயல்படுத்தினால் அந்த முட்டைக்குள் இருக்கக்கூடிய கரு இல்லாது போய்விடும். அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் எவன் இதை உருவாக்கினானோ அவன் இந்த வாசித்தனுடைய உடலுக்குள்ளே அவன் புகுந்து சாகாக்கலையாக இந்த உடலை அவன் ஆட்டி படைக்க அது தொடங்குவான். ஆக அந்த நிலையிலிருந்து அவன் மீண்டும் அடுத்த நிலை மனிதன் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஞானிகளால் உணர்த்தப்பட்டாலும் அதில் அந்த வழி வராதபடி பிறவி இல்லை என்ற நிலையை அடைய முடியாதபடி மீண்டும் பிறவிகளுக்கே வாசித்தவனும் சரி உள்ளே புகுந்தவனும் சரி தன்னை அறியாது மீண்டும் இதுபோன்ற நிலைகளுக்குள் சிக்கும் நிலையே வருகின்றது என்றால் புராணங்களில் இதை சுட்டி காட்டப்படும் பொழுது சிவதனுசு விஷ்ணு தனுசு என்று காட்டுகின்றார். ஆக பரிணாம வளர்ச்சி நாம் சமப்படுத்தக்கூடிய உணர்வு வளர்ச்சியாகி பரசுராமன் ஆகித்தான் மனிதனாக வந்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த உடலிலே விளைந்த உணர்வு வைத்து நாம் இதை சமப்படுத்தும் பொழுது இது சிவதனுசு தான். என்னால் குருநர் இந்த இடத்துல இரண்டுக்கு உண்டான வித்தியாசத்தை தெளிவாக காட்டுகின்றார். ஆக ஒரு எலி பூனையினுடைய உணர்வை வலுவாக எண்ணி அதிலிருந்து தப்ப வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் அது சிவதனுசு தான். என்றால் எலியாக இருக்கும் உடல் பூனையின் உடலாக மாறுகின்றது, அவ்வளவுதான். ஆனால் இங்கே ராமன் விஷ்ணு தனுசு எடுக்கின்றான். ஆக சீதா ராமா என்று இந்த மகிழ்ச்சியை அரவணைத்துக் கொள்கிறான் என்றால் இந்த உயிரோடு ஒன்றி உனது ஒளியாக மாற்றியவர்கள் தான் துருவ நட்சத்திரமும் சப்தரிஷி மண்டலம். ஆக அவர்கள் இந்த உடல் என்ற நிலையில் என்னாது இதிலே இது உருவாக்க காரணமான அழியாத வேகா நிலை பெற்ற அந்த உயிரின்பால் நினைவை செலுத்தி அந்த உயிரோடு ஒன்று உணவுகளை வளர்த்து கொண்டவர்கள். அந்த அழியாத சக்தியை அவர் வளர்த்ததால் அதை வளர்க்க அவர்கள் செயல்படுத்தியைத்தான் நாமக்கும் அந்த நிலை வருவதற்கு விஷ்ணு தனுசு என்று காவியத்தில் இது காட்டப்பட்டு அங்கு விஷ்ணு தனுசை ராமன் எடுக்கும் பொழுதான் பரசுராமன் அங்கே தோல்வியடைகிறான் என்று மிகவும் தெளிவாக அங்கே காட்டப்படுகின்றது. என்றால் இந்த உயிரோடு ஒன்று உணர்வுகளை எடுத்தால்தான் இந்த உடல் பெறும் உணர்வுகளை மாற்றியமைக்க முடியும். மீண்டும் இன்னொரு உடலுக்குள் செல்லாதபடி நாம் என்றுமே என்றால் நாம் அழியாத நிலையில் கொண்டு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம். ஆனால் இந்த உடலில் நீடித்தனால் இருக்க முடியுமா என்றால் முடியாது. எவ்வளவுதான் இங்கே இருந்தாலும் எவ்வளவுதான் நாம் இந்த உடலிலே சொத்தோ சுகமோ எல்லாம் வைத்திருந்தாலும் இது நமக்கு நீடித்தனால் நிலைத்திருப்பது அல்ல. ஆக இந்த சுகமோ சொத்தோ என்ற ஒரு நாள் இந்த உடலும் அதை விட்டு நாம் போய்தான் ஆக வேண்டும். ஆக என்றுமே அந்த மகிழ்ந்த நிலையில் கொண்டு நாம் வாழ வேண்டும், பேரானந்த நிலையில் பெற வேண்டும் என்றால் அந்த விஷ்ணு தனுசை எடுத்து அந்த என்றும் பிறவியில்லை, என்றும் 16 என்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அருளை பெற்று, அந்த அருளை பெறக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வாழ்க்கையை நாம் அமைத்தமென்றால் இந்த வாழ்க்கை வேக நிலை பெறக்கூடிய வாழ்க்கையாக அமைகின்றது. அத்தகைய முயற்சிகளைத்தான் நாம் இந்த வாழ்க்கை வாழக்கூடிய குறுகிய காலத்திலே இதை முழுமைப்படுத்தி உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற வேண்டும் என்று, இதில் சிவதனுசு விஷ்ணு தனுசு என்று சுட்டி காட்டி உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற வேண்டும் என்ற இந்த விஷ்ணு தனுசினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றார்கள். நடைமுறையில் இந்த சிவதனுசு என்பது எப்படியெல்லாம் நம்மை இயக்குகிறது என்பதை குண இதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கின்றார்கள். தன்னுடைய குழந்தைதான், பெண்கள் பலகாரமோ அல்லது வீட்டில் முக்கியமான ஏதோ ஒரு சமையலோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பார்க்கலாம். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தன் குழந்தை என்று அவனை நேசித்து வளர்த்திருந்தாலும் கூட இந்த முக்கியமான அந்த காரியத்தில் பெண்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த நேரம் சரியாக அது தெரியாதபடி அம்மா 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 என்று இதை அழைக்க ஆரம்பித்தால் போதும், எவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அதற்கு முன் அந்த குழந்தை என்ன கண்ணு எப்படி இருக்கின்ற என்று அவர்கள் கொஞ்சி பேசியிருந்தாலும் கூட இங்கே பலகாரம் செய்யும் பொழுது அம்மா 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 என்று சொன்னால் ஏண்டா இப்படி செய்கின்றாய், ஏண்டா இப்படி பண்ணுகிறாய் என்று தன்னை அறியாமலே இனம் புரியாதபடி இந்த உணர்ச்சிகள் மாறும். இந்த உணர்ச்சிகள் மாறப்பட போகும்போது இந்த சொல்லுகளும் மாறும். இவன் எப்பொழுது பார்த்தாலும் இப்படித்தான், நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம், ஒரு முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருக்கும் போது தெரியாதபடி இப்படியெல்லாம் அவன் செய்வான், இப்படியே தான் இவன் செய்கின்றான் என்று அவன் குறும்புத்தனம் செய்கின்றான், அவன் சேட்டை செய்கிறான், அவன் சரியாக தன்னை வேலை செய்ய அதை விடுவதில்லை என்றெல்லாம் சிறுகு சிறுகு இந்த உணர்வுகள் விளையத் தொடங்கினால் அவனிடம் பேசும் பொழுதும் இந்த உணர்வு வரும். அடுத்தவர்களும் சொல்லப்பட போகும்போது இவன் சில நேரங்கள் இப்படித்தான் குறும்புத்தனம் செய்வான், சில நேரம் இப்படித்தான் சேட்டை செய்வான் என்று இந்த உணர்வுகளை பதிவு செய்ய இந்த உணர்வுகள் தனக்குள்ளும் விளைகின்றது, குழந்தைகளுக்குள்ளும் விளைகின்றது. ஆனால் குழந்தை நன்றாக படிக்க வேண்டும், அன்புடன் பண்புடன் வாழ வேண்டும், அவன் உயர்ந்த நிலை பெற வேண்டும், அவன் பிற்கால எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் எண்ணியிருந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பம் அதை அவனுக்கு சொல்லி அதை வளர்ப்பதற்கு அவனுக்கு அந்த உயர்ந்த உணர்வை ஊட்டுவதற்கு மாறாக இவன் எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் செய்வான், எப்போ பார்த்தாலும் குடும்பத்தனம் செய்வான், எப்போ பார்த்தாலும் எனக்கு இடைஞ்சல் செய்கிறான் இந்த உணர்வுகள் மாற, இது அங்கே மட்டும் வருவதல்ல, இது போன்ற சந்தர்ப்பத்தில் கணவர் அங்கே வந்தால் போதும், நீ அவனை அடிக்கடி கொஞ்சுகின்றாய் ஆனால் திடீரென்று இவனை இப்படி அவனை திட்டுகின்றாய் என்று அவரும் ஏதாவது சொல்லுவார். அவர் சொல்லப்பட போகும்போது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஆனால் இவன் எனக்கு கொடுக்குற அவஸ்தை எனக்கு கொடுக்குற தொல்லை எனக்குத்தான் தெரியுமே என்று இங்கே குழந்தை எண்ணி முதல்ல வெறுப்பு, அடுத்து கணவரும் இப்படி சொல்லுகின்றாரே என்று வரம் போகும்போது அங்கேயும் வெறுப்பு ஐந்தது, அங்கேயும் வெறுப்பு அது சொல்லாக மாறி அவருடைய செவிகளில் நிறுத்தப்படும். ஆனால் பொதுவாக கணவன் மனைவி என்று வந்துவிட்டாலே ஆண் பெண்ணிட நிலை அது ஒரு கருத்தன்மையாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆக கணவரும் சரி மனைவியும் சரி இப்படி இந்த குழந்தையின் நிமித்தமாக இந்த சந்தர்ப்பம் அந்த குழந்தைக்கு நல்ல உணர்வை ஊட்டாதபடி வெறுக்கக்கூடிய உணர்வுகளை இங்கே வளர்க்க, தன்னை அறியாமலேயே இவரை எப்படி இதை சரி செய்வது என்று இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த செய்வார்கள். ஆனால் கட்டுப்படுத்தி பார்த்தாலும் இது அடக்க முடியாதபடி வரப்பட போகும்போது தன்னை அறியாமலேயே இது இரத்த கொதிப்பு வருவதற்கே காரணமாகி விடுகிறது. ஆக நல்ல குடும்பம்தான், பிள்ளை என்று பாசம்தான், கணவன் மனைவியாக ஒன்றி வாழக்கூடியவர்கள். ஆனால் இந்த உணர்வின் இயக்கங்கள் தான் குருநாதர் இங்கே இதை சிவத்தனுசு என்றால் இந்த உடலில் விளைந்த உணர்வை வைத்துத்தான் இதை சமப்படுத்த முற்படுகின்றமே தவிர இதையெல்லாம் வென்ற இதையெல்லாம் ஒளியாக மாற்றிய அந்த அருள்ஞானிகள் உணர்வை எடுத்து இதை சமப்படுத்தி இதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு பயிற்சி நமக்கு இருந்தால் இங்கே வெறுப்போ வேதனையோ நமக்கு வராது, அந்த குழந்தைக்கும் உயர்ந்த உணர்வு ஊட்டும்படி செய்யும், தனக்குள்ளும் உயர்ந்த உணர்வை வளர்க்கும்படி செய்யும், இந்த குடும்பத்திலும் அருள் சக்தியை பெருக்கும்படி செய்யும் என்றால் இதையெல்லாம் இந்த சந்தர்ப்பம் இப்படி வரக்கூடிய நிலையில் ஆயுள் மெம்பராக இருக்கக்கூடியவர்கள் எதை வைத்து மாற்ற வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி அவ்வப்பொழுது எந்த நேரம் எந்த நினைவுகளாக எந்த செயலாக நாம் சந்திக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த விஷ்ணு தனுசு என்று அந்த உணர்வை ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை தொடர்கொண்டே அதை துணை கொண்டே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தெளிவாக இது உதாரணமாக வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்லியே இதை விளக்கவரை கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த வாழ்க்கையில் எந்த கணம் எந்த சந்தர்ப்பம் எத்தகைய நிலைகள் நம் மீது வந்து மோதினாலும் கூட அந்த நேரமே சுதாரித்து அடுத்த செகண்ட் குருநாதர் இப்படித்தான் சொல்ல அடுத்த நொடியே ஈஸ்வரா என்று பூர்வ மத்திக்கு நினைவு கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் இரத்த நாளங்களிலே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி படர வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும். ஈஸ்வரா எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வுகளை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி நிதானப்படுத்தி விட்டு அந்த குழந்தையை கூப்பிட்டு நீ இங்கே சிறிது நேரம் அமர்ந்து இருப்பா, இப்படி செய்யப்பா என்று அவனுக்கு அந்த எதிர்ப்பதலாக இந்த அமைதி கொண்ட உணர்வு கொண்டு அவனை சாந்தப்படுத்தி சொல்லக்கூடிய நிதானித்து செயல்படக்கூடிய உணர்வுகளை அங்கே சொன்னோம் என்றால் அவன் அங்கே அமைதியாக அமர்வன். அதே சமயத்தில் நம்முடைய நினைவுகளும் நிதானமாகும். இப்படியே செய்கின்றாயே, இப்படியே பண்ணுகிறாயே என்று எரிச்சலுடன் பேசினால் இந்த உணர்வு அங்கேயும் அதே எரிச்சலை ஒட்டி நாம் செய்யக்கூடிய காரியத்தையும் தடைப்படுத்த முடியாது. என்றால் இது எல்லாம் குருநாதர் விஞ்ஞான பூர்வகமாகவும் இதை என்றால் சொல்வது லேசாக இருந்தாலும் இதை கடைபிடிப்பதற்குண்டான அந்த தெளிவினுடைய ஞானம் அந்த உபாயம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் உதாரணமாக அதை சொல்லியே உணர்த்துகின்றார். விமானம் இன்று மேலே பறக்கின்றது, எதை வைத்து? அந்த காற்று அழுத்தத்தை வைத்து. ஆனால் காற்று அழுத்தத்தை அங்கே சீராக்கி அதை அந்த கருவி அதற்குள் இருக்கக்கூடியது நுண்ணிய நிலைகள் கொண்டு அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த நுண்ணிய நிலைகள் அந்த கருவியினுடைய இயக்கத்தை வைத்துத்தான் அந்த விமானம் சீராக அங்கே மிதந்து பறந்து அது அதனுடைய பாதையில் சீராக செல்லுகின்றது. அந்த கருவியில் இருக்கக்கூடிய ஒரு பின் அதை அதில் உருகிவிட்டால் அல்லது அதை எடுத்துவிட்டால் அந்த கருவி செயலிழந்துவிடும். அடுத்த கணம் அந்த பிளேன் நேராக கீழே தான் விழுகும். இது போன்றுதான் நம்முடைய உணர்வின் அழுத்தம் என்றால் அதையே தான் இங்கே குருநாதர் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் இதற்கும் அதை ஒப்பீடாக சொல்லி தெளிவாக்குகின்றனர். ஆக அந்த குழந்தை இப்படி செய்கின்றானே, இப்படி நம் வேலையை கெடுக்கின்றானே என்ற இந்த அழுத்தம் இங்கே அதிகமாகும் பொழுதுதான் இங்கே செதறிவிடுகின்றோம். அவனுக்கு நல்ல உணர்வுகளை சொல்ல முடியாதபடி நம் காரியத்தையும் செயல்படுத்த அந்த நிதானம் இல்லாதபடி தவறின் விளைவுகளுக்கு சென்றுவிடுகிறது. ஆக அந்த கருவிகள் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகளை அதை எடுத்துவிட்டால் அது எப்படி செயலற்றதாக மாறுகின்றதோ இதே போன்று நம்மை அறியாமல் இயக்கக்கூடிய என்றால் அவனுடைய உணர்வு நம்மை அந்த நிதானத்தை அமைதியை குலைக்கின்றது. ஆக அதனுடைய இயல்புகளை இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு இது நுண்ணிய நிலைகளாக பயன்படுத்தி நமக்கு எது சிந்தனையற்ற நிலைகளாக உருவாக்குகின்றதோ அதை நாம் இந்த நுண்ணிய நிலையில் கொண்டு அதை மாற்றி அமைத்து விட்டால் அது தனக்குள் அடங்கிவிடும், தனக்குள் கட்டுப்பட்டு இயங்கும். அதே சமயத்தில் அவனுடைய உணர்வு நம்மை இயக்காதபடி நம்முடைய உணர்வு அவனை தெளிவாக்கி அவனையும் அன்பு கொண்டு பண்பு கொண்டு அந்த சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய உயர்ந்த சந்தர்ப்பமாக இது மாற்றும். ஏனென்றால் இந்த நுண்ணிய நிலைகளை பற்றி இதில் தெளிவாக நமக்கு வாக்கு கொடுக்கின்றார்கள். அது இயந்திரத்தில் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகள் அதை வைத்துத்தான் அது சீராக இயங்குகின்றது. அதை எடுத்துவிட்டால் அதனுடைய செயல் குறைந்துவிடும். இதே போன்றுதான் நமக்கு நம்முடைய நல்ல உணர்வு இயங்குவதற்கு இந்த நுண்ணிய நிலைகள் அது செயலற்றதாக மாற்றும். இதுபோன்ற நிலைகளை அது வலுகொண்டதாக மாற்றிக்கொள்வதற்கு துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொளி பேரொளி அது நாம் நமக்குள் வலுகொண்டதாக இப்படி பயன்படுத்தி நம்முடைய செயலை அது தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இதுதான் அங்கே விஷ்ணு தனுசு என்று இதை தெளிவாகவே சுட்டி காட்டுகின்றார்கள். ஒரு சில இடங்களில் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் தர்ம சங்கடமான நிலைகள் கூட ஏற்பட்டு விடுகின்றது. அதாவது இது விளக்க உரையில் மேலும் கூறினார். கொடுக்கப்படும் பொழுது நமக்கு வேண்டியவர்கள் இருப்பார்கள், ஆனால் ஒருவருக்கு அடுத்தவரை கண்டால் பிடிக்காது, இவருக்கு அவரை கண்டால் பிடிக்காது. ஆனால் உதவி செய்யும் பண்பு கொண்டு நம்மிடம் ரெண்டு பேருமே பழகி இருப்பார்கள். ஆனால் ஒரு உதவி என்று அவரிடம் நாம் செல்லும் பொழுது ரெண்டு பேருமே இருந்து ஒருத்தவரிடம் உதவி கேட்டுவிட்டு இன்னொருத்தவரை இப்பொழுது வேண்டாம் என்று சொன்னால் அவருக்குள் இந்த ஆவேசம் வரும். அன்றைக்கு எனக்கு எல்லாம் செய்தான், இன்று நான் என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்கவில்லை, ஏனோ இப்படி செய்கிறான் என்று நம்மை அவர்கள் குற்றவாளியாகவே மாற்றி விடுவார்கள். ஆனால் இவருக்கு நாம் செய்யப்படப்போம் இவர் அணுகி வந்தாலும் அவர் தன்னை குற்றவாளியாக மாற்றப்படப்போம் நம்முடைய நினைவுகள் மாறுகின்றது. ஆக இவருக்கு நாம் சாதகப்படுத்தி சென்றால் அவர் குற்றவாளியாக மாற்றும் நிலை வந்துவிடும். ஆக இப்படி இந்த வாழ்க்கையிலே நம்மை அறியாமலேயே ஒருவருக்கொருவர் பழகி கொண்ட நிலைகள் எண்ணில் அடங்காத உணர்வுகள் நம்மீது மோதி நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்களை எத்தனையோ அலைக்கழிக்கும் நிலையும் வருகின்றது. இவருக்கு செய்வதா அவருக்கு செய்வதா இவரை பார்ப்பதா அவரை பார்ப்பதா என்று இந்த பற்று நாம் நம்முடைய நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும், நல்ல நிலையாக எல்லோருக்கும் அமைதி உள்ளவர்களாக நல்லவர்களாக நாம் அடக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் வந்த பின் யாருக்கு நல்லது செய்து என்ன செய்ய, இவர் என்னை இப்படி நினைக்கின்றார் அவர் என்னை இப்படி நினைக்கின்றார் என்று இந்த வாழ்க்கையினுடைய பற்று நன்மையின் பலனை நாம் பெற்று நல்ல வழிகளில் பெற்று நாம் வாழ்க்கை ஏகாந்தமான நிலையில் கொண்டு செல்வதற்கு மாறாக இப்படி ஆகின்றது, இப்படி நடக்கின்றது என்று நாம் இந்த உடல் பற்றி வரும்பொழுது மீண்டும் நாம் பிறவியில்லா நிலை அடைவதற்கு மாறாக பிறவியினுடைய பற்று இந்த புவியின் ஈர்ப்புக்கே வந்துவிடுகிறோம் என்று குருநாதர் தெல்ல தெளிவாக சொல்லினார். ஆக இதுபோன்ற நிலை எது வந்தாலும் நாம் இந்த புவியின் பற்றுக்கு வராதபடி இந்த மனித வாழ்க்கையில் மற்றவர்கள் அணுகி எத்தனை நிலையில் வந்த இவருடைய உணர்வுகளை சிக்காத வண்ணம் பற்று பற்றற்று ஆக அந்த உணர்வுகளை பற்றாது அருள் உணர்வுகளை. அதான் குருநாதர் இங்கே அந்த அடுத்த செகண்டை துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நான் பெற வேண்டும் என்ற திருநாளங்களை கலக்க வேண்டும், என் உடல் முழுவதும் அந்த சக்தி படர வேண்டும் என்று நமது பற்றை இங்கே செலுத்தாதபடி இவர்கள் பால் எண்ணத்தை கொண்டு போகாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் பற்றுக்கு நாம் நினைவுகள் கொண்டு சென்று அந்த சக்தியை நமக்குள் வலுவாக்கி அந்த உணர்வுகளை நமக்குள் சிருஷ்டிக்கும் தன்மையாக பிரம்மாவை சிறைப்படுத்தான் முருகன் என்று நான் ஆராதரிவின் தினம் கொண்டு விஷ்ணு தனுஷாக அதை எடுத்து இங்கே யாரையெல்லாம் நான் பார்த்தோமோ பழகினோமோ நம்மை அணுகி வந்தாலும் அவர்களுக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும், அவர்கள் இந்த உண்மையை உணர வேண்டும், அவர்கள் தெளிந்த நிலை பெற வேண்டும் என்று அவர்கள் உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக மாறி இந்த உணர்வில் அங்கே அனுப்பிவிட்டால் நாம் அந்த சந்தர்ப்பம் தீமையிலிருந்து விடுபடுகின்றோம். நாம் இந்த வாழ்க்கையில் பற்று அவன் எனக்கு இப்படி செய்தான் இவன் எனக்கு இப்படி செய்தான் என்று சலிப்பையோ சஞ்சலத்தையோ சங்கடத்தையோ வேதனையோ இதை பற்றாது. இதையெல்லாம் விடுபட்டு செல்ல அருள் ஞானியுடைய பற்றுக்கு நாம் போகின்றோம். ஆயுள் மெம்பர் நாம் மீண்டும் இதுபோன்ற வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ இதுபோன்ற நிலையில் சிக்காதபடி துருவ நட்சத்திரத்துடன் அது நாம் என்றுமே இணைந்திருக்கும் நிலையாக இதுபோன்ற சந்தர்ப்பங்களை நாம் மாற்றி பழக வேண்டும். இதுபோன்ற உணர்வின் இயக்கங்களை எல்லாம் குருநாதர் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டி இந்த வாழ்க்கையில் என்றுமே நாம் நம்முடைய நினைவுகள் அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைந்தே நாம் செயல்பட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் சரியில்லாது இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு நல்ல பொருளை தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு நல்ல காரியத்தை ஒருவர் சொன்னாலும் என்ன ஏது என்று கேட்டு விவரம் தெரிந்து கொள்ள முடியாது. ஆக நம்ம எரியாத இருள் சூழச்சியும் இதுபோன்ற நிலைகள் இந்த சந்தர்ப்பங்களை உணர்ந்து இந்த சந்தர்ப்பத்தையே மாற்றி அமைத்து ஞானிகளுடன் நாம் பெருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அதற்குண்டான ஞான வித்தாகத்தான் குருநார் இங்கே கொடுத்து இந்த ஞான வித்தை நீங்கள் பாதுகாத்து அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. அந்த வித்தை வளர்த்து கொண்டால் குருநார் எனக்கு எப்படி இந்த உயர்ந்த உணர்வுகளை ஊட்டினாரோ என்னை துருவ நட்சத்திரத்துடன் இணையும்படி செய்தாரோ அதே உணர்வுகளை நீங்களும் பெற்று அந்த முழுமையான நிலையில் நீங்கள் பெற முடியும் என்பதை அருள் வாக்காக அருள் சக்தியாக அருள் ஞானமாக இந்த உபதேசத்தில் நமக்கு ஊட்டுகின்றார்.
சீதாவை என்ன செய்தான், சீதா கடைசியில் ராமன் தேடி போன உடனே ஏன்னா அந்த சீதா என்ற உணர்ச்சியின் உணர்வு தான் ஆனது, அதன் உணர்வின் தானே நான் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராம. எதன் சுவை கொண்டு இந்த உடல் ஆனதோ அந்த உணர்ச்சியின் தன்னை இயக்கினாலும் அதே உணர்வு விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டது. இந்த உணர்வின் ஒளியின் உணர்வாக இங்கே எடுக்கப்படும்போதும் அங்கே சொர்க்கம் அடைகின்றது. இதே போலதான் இதே துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அடிப்போம் போதும் இங்கே சீதா அந்த சுவையின் தன்மை என்ன செய்ய கடைசியில் நான் இந்த பாத பூமி பிளந்து அதத்தாய் அந்த துன்பத்தின் உணர்வின் தன்மை தன்னுடன் ஐக்கியமாக்கிக் கொள்ளும். உணர்வின் தன்மை உயிர் விஷ்ணுவுடன் இருந்ததனால் அங்கு சொர்க்கம் அடையும் சொல்லுவாங்க. ராமாயணத்தில் இந்த உணர்வு உணர்ச்சிகளை பற்றி இவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறான். இதில் இந்த உடல் நம்மளுக்கு சொந்தம் அல்ல, எத்தகைய நிலை என்றால் இதை மாற்றப்படும் போது இந்த வாழ்க்கையிலேயே மாற்றி அமைக்கும் சக்தி வருகின்றது. ஏனென்றால் வீட்டில் கஷ்டமோ சங்கடமோ மற்றது வந்தாலும் அதை போ அப்படின்னு சொல்லி இந்த உணர்வை பெருக்கி பாருங்க. அந்த உணர்வு வலுக்க 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 இந்த உணர்வின் தன்மை எத்தனை செய்வனையோ எத்தனை தோஷமோ எது இருந்தாலும் நமக்கு இது ஒரு லாபகரமானதா மாறிடும். இந்த பொருளோ மற்றதோ இந்த உடலோ பற்றி அனுமதி பற்று இங்கே வரும் புதுக்கே வரும். இதை போன்ற நிலைகள் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதே இந்த மாதிரி எப்படி வாழப்படணும்ல. இந்த உடல் நாம எப்படியும் அது மடியக்கூடியதுதான், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஏன்னா இந்த உடலின் தன்மை கொண்டு நாம் அதை எடுக்கிறோம். இப்படி நாம் வாழ்க்கையில் எப்போது சந்தர்ப்பம் வருதோ நமக்கு ஒரு சந்தர்ப்பம் நினைச்சு விடுபட வேண்டும் என்ற உணர்வு வரும். இப்போ சாதாரண நம்ம வீட்டில் இருக்கிற எலி நினைச்சு பூனையை பார்த்த உடனே அந்த சந்தர்ப்பம் சந்திக்குது, சந்திச்ச உடனே நினைச்சு அந்த பூனையின் நினைவு தானே வருது, பிடிச்ச உடனே அதனுடைய சந்தர்ப்பம் நினைச்சுது. இதுக்கு உடலுக்கு இறையாகுது. இதனுடைய சந்தர்ப்பம் அந்த இதிலிருந்து தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணுது, அதனை வேதனைப்படுத்தும் நிலையாடு. அப்ப அந்த எலியை பிடிச்சு அந்த பூனை பிடிச்சு நினைச்சது எலியின் உயிரான்மா அதன் வலுவைப்பற்றிய சந்தர்ப்பம் பூனையா பறக்கக்கூடிய சந்தர்ப்பம் அது. அப்ப நாமும் இந்த சந்தர்ப்பம் கஷ்டம் தொல்லை நிரப்பும் போது நம்மளுக்கு அந்த அருளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் நீங்க நினைச்சுன்னா இந்த வேதனை என்னாலே வராது. உங்களுக்கு சொல்றது பத்தாச்சு. இது நாம எதுதான் எவ்வளவுதான் இருக்கட்டும் நம்ம கூட வருதா, நம்ம உடலுடைய நிலைகள் உடல் கூட வருதா, நாம இந்த தீமைகளை நீக்கி உணர்வு வலுவாக போடும்போது அதன் வலுவும் இந்த உயிரை வெளியே போட்டு இன்றைய செயல் நாளைய சரீரமா மாறும். எனக்கு இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு அவங்களுடைய நினைவில் நான் கூட்டிக்கிட்டே வந்தோம்னா இந்த உணர்வுகள் வலு பெற்று இந்த உடலுக்கு பின்னாடி யார் நினைக்கின்றோமோ நம் உயிர் ஆன்மா அங்கதான் போய் சேர, அவங்க உடல்ல போய் சேர்ந்தவன் நினைச்சு இந்த தொல்லைகளை கொடுக்கு, உடலை விட்டு பழி தீர்க்குது. இது விஷயத்தின் தன்மை உருவான பிற்பாடு நாமும் அந்த விஷயத்தின் தன்மை கொண்டு பிறவியில்லா, அதாவது பிறவியில்லா நிலைக்கு மாறாக நாம் சாகா கலையாக மாறும். அந்த வேதனை உணர்வு எதுவோ அதன் உணர்வின் தன்மைக்கு ஒப்ப இன்னொரு உடலின் தன்மை வேறுதான் சாகா கலை வேகா நிலை. நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வின் தன்மை போட்டால் எத்தகைய விஷத்தன்மையும் நம்மை கொள்வதில்லை, உணர்வின் தன்மை அதை கொண்டு விடுகின்றது. இதுதான் சாகா கலை வேகா நிலையம். சில இந்த வித்தைகளை கற்றுக்கொண்டவங்க கூட அனுச்சியது இந்த வைத்திய ரீதியில் இருக்கெல்லாம் நாங்கள் காயக்கல்பத்தை சித்தி செய்து நாங்கள் சாகா கலையாக இருப்போம். எதையும் காயக்கல்பத்தை எடுத்து சாகா கலையாக வந்துட்டாங்க நினைச்சு எதன் வலு பெறானோ இதன் உணர்வின் தன்மை வந்து சாகா கலையை என்று செய்து இதன் உணர்ச்சியாக இந்த உடலை போய் ஆட்சி படைப்பான். இப்போ அரசர்கள் என்ன எத்தனை மந்திரங்கள் எத்தனை நிலைகள் செய்தாலும் கூட அவன் உடலை எடுத்துக்கொண்டு சாம்ராஜ்ய ஆசை தன்மை கொண்டு தான் திறரை அடைக்கி ஆட்சி புரியும் தன்மை இங்கே வளர்த்து கொண்ட பின் அவன் இறந்த பின் நாடி சாஸ்திரங்கள் எழுதி வச்சிடறான். இதன் இன்னாருக்கு தான் என்று உணர்வு வரும்போது அந்த உணர்ச்சிகள் அங்கே தோண்ட செய்து அவனை நான் அதந்து அவனுக்குள் இந்த உணர்ச்சிகளை தோண்ட செய்து அதே வித்தைகளை செய்து கரு முட்டையை வச்சு அந்த மந்திரங்களை சொன்னான்னா கரு இருக்காது. அந்த கருவு இல்லைன்னா இந்த உணர்வின் தன்மை இவன் உடலுக்குள்ள வந்துடுது. அப்படி உள்ளவங்க தான் இந்த நாடி சாஸ்திரம் பார்த்தோம். நம்மளுக்கு அந்த எழுத்தே தெரியாது, அவனுக்கும் தெரியாது, கடகட கட கட கடகடன்னு படிச்சு சொல்லியிருப்பான். இதே போலதான் இந்த இயற்கை நிலைகள் நாம் இந்த சாகா கலை கொண்டோம். நம்முடைய நிலைகள் என்ன? இந்த புவியின் ஈர்ப்புக்கு வராதபடி வேகா நிலை அடைதல் வேண்டும். அதுதான் இப்ப உங்களுக்கு ஆயுள்காலம் நம்பர். நமக்கு இப்ப இவங்களுடைய உணர்வுகள் எடுக்கும்போது நாம் இங்கே வர்றோம். இப்ப அவங்களுடைய உணர்வு நமக்குள்ள அது இயக்க விடாதபடி தடுத்து அதன் உணர்வின் தலைவர் நாம் சேர்த்தோம்னா இந்த உணர்வுகள் இது ஒன்றுதான். ராமாயணத்துல தனுசு கோடி நம் வாழ்க்கையில் வரக்கூடிய உணர்வுகள் எதுவோ இது உணர்வெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்து உணர்வு. அதாவது ராமன் நினைச்சான் விஷ்ணு தனுவான் அவன் வெற்றி பெறுகின்றான். பரசுராம நினைச்சான் சமப்படுத்த உணர்வு வந்தாலும் ஆனால் அந்த வேதனைன்ற உணர்வு எடுத்து மனித உடலின் தன்மை கொண்டு பஞ்சாயத்து பண்ணாலும் அவன் அப்படி செய்யறான் இப்படி செய்யறான்னு மீண்டும் உடல் பெறும் தன்மை சிவதனுஸ். உடல் இச்சைக்குள் நாம் உணர்வின் தன்மை இங்கே ஏற்கிறான் ராமாயணத்தில் சிவதனுஸ் விஷ்ணு தனுஷ் என்று நான் புழுவிலிருந்து ஆன ஒருபாடு உடல் ஆகின்றது பரசுரம். அவன் எடுத்துக்கொண்டான உடலில் விளையப்பட்ட அந்த உணர்வின் தன்மை பெற்றிருக்கின்றான். ஆனால் உடலில் விளையப்பட்ட இந்த உணர்வின் தன்மை ஆனால் அகஷ்யன் இந்த உணர்வின் தன்மை வரும்போது துருவ நட்சத்திரம் ஆகின்றான். ஆனால் உணர்வுகள் உயிரிப்படைவு உணர்வு ஒளியாக மாறும். இதுக்கு பேரு விஷ்ணு தனுஷ். இப்ப நாம புழுவிலிருந்து மனிதன் ஆவறவரையிலும் இப்ப எலி பூனை தாக்குது என்றால் இது சிவ தனுஷ். ஏனென்றால் அந்த உணர்வு எலியின் உணர்வுகள் புலியின் அதாவது புலியின் உணர்வு புனையின் உணர்வுகள் எலியில் தாக்கப்படும் போது என்ன செய்யுது? அது சிவதனுஷாக. இந்த உணர்வின் தன்மை ஆன குறிப்பாடு இந்த இன்னைக்கு எலியா இருக்கு, அதன் சிவதனுஷ் அது தாக்கப்படும் போது நாளை புனையா இருக்கு. ஆகவே நாம விஷ்ணு தனுஷுங்கிறப்பது உயிரிப்புள்ள உணர்வு ஒளியை இருளை மாய்க்கின்றது. அந்த உணர்வின் தன்மை நம்ம உடல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தீமைகளோ சங்கடமோ வீட்டில் அடிக்கடி எல்லாம் கோவம் வந்துடும். ஏதாவது ஒன்று அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன செய்யும்? எண்ணம் புரியாதபடி குழந்தை மேல காது, குழந்தை மேல பாசமா இருப்போம். அவசரமா வேலை செய்ய அம்மா அம்மா நாலு பேரும் கொடுத்த அப்படின்னு ஏண்டா சும்மா என்னை தொல்லை கொடுத்துருக்கேன்னு இப்படி வரும் சந்தர்ப்பம். என்ன செய்யுது? நாம தப்பு பண்ணல, அவனும் தப்பு பண்ணல, ஆனா அவன் சந்தர்ப்பத்தை அறிய முடியல. இருந்தாலும் அவன் போற அவசரத்தை தான் குழந்தை கேட்கிறான். நாலு பேரம் கேட்டான், நீங்க பலாரம் செய்து இருக்கும்போது உங்களுக்கு கோபம் தன்னாலே வரும். பெண்களுக்கு பார்க்கலாம், அது சும்மா நல்ல பாசமாயிடுறான், ஏண்டா கண்ணு இப்படி ஏண்டா பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல ஏண்டா கண்ணுங்க இப்படி ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு தான் உணர்வு. இப்ப எது பெருகுது? இப்ப பையன் மேல பிரியமா இருக்கிறோம், நாம காரியத்து மேல முக்கியமா இருக்கிறோம், ஆனா இந்த உணர்வுகளை என்ன செய்யுது? இந்த உணர்வு மேல இருக்கக்கூடிய பாசத்தை சொல்லி கொஞ்சம் எழுப்பிட்டேன்னா வர்றானா என்ன ஏதாவது குறும்பித்தனம் பண்ணான், இது உருவாக்கிடும். அப்புறம் வர்றவனும் இப்படி அவன் ஏதாவது நடந்தா போறோம் கொஞ்சம் பாத்துருங்க குறும்பித்தனம் பண்ணுவான். அவனை எட்டி இந்த உடல்ல விளைய வச்சு என்ன செய்யும், இந்த சொல்லாக சொல்லப்படும் போது என்ன செய்யும், இந்த உணர்வு அவனை இயக்க ஆரம்பிச்சு, அவனை இயக்க ஆரம்பிச்சேன்னு அவனை கெட்டவன் ஆகிறான். அப்ப நாம சம்பாதிச்சு நல்லவனாக நினைக்கிறோம், நம்ம உணர்வு அவனை கெட்டவன் ஆகிட்டு. அதே சமயத்துல என் கணவர் வந்து ஏன் அவன் மேல எரிஞ்சு உங்களுக்கு நான் தான் அவசப்படுறேன், இந்த உணர்வு வரும் சந்தர்ப்பம். அப்ப என்ன செய்யுது, இங்கே இங்க இவன் மேல வெறுப்பு, இப்ப இவர்கிட்ட சொல்லும் போது அவர்கிட்ட வெறுப்பு, அப்ப அங்க வெறுப்பா போகும்போது இது ஏதாவது செல்லமா வளர்கிறது மறுபடியும் கோவிக்கிறதுன்னு அவர் சொல்வார். ஏன்னா இந்த உணர்வு எது பேசுது, ஆக ரெண்டு பேருமே எத்தனை ஆண் பன்னெண்ட நிலைகள் இந்த உணர்வு தன்னை ரெண்டு பேருமே இங்க இணைக்குது. அந்த ரெண்டு பேரும் இணைக்கப்படும் போது அவன் மேல வெறுப்பு இந்தாமே இருக்காது, இங்க இதே பண்ணிக்கிடுமோ இங்கேயும் வெறுப்பாகுது. இப்ப ரெண்டு இயக்கம் என்ன செய்யுது, அந்த கோபத்தின் உணர்ச்சியே எல்லைக்கு கொண்டு போயிடும். இந்த உணர்ச்சி தன்மை வரப்போகும்போது என்ன செய்யுது, கொஞ்சம் அடைக்கி பார்ப்பாங்க, கோபம் ஜாஸ்தியும். இந்த உணர்ச்சியில் ரத்தத்தில் இருக்கிறதுனால கடைசியில் அந்த உணர்ச்சியில் ரத்த குதிப்பா மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப என்ன செய்யணும், நம்ம சந்தர்ப்பத்தில் இது வருது, இப்ப நம்ம சந்தர்ப்பத்தை எதை ஏற்படுத்தணும். ஆனாலும் இந்த எதிர்நிலை இருந்தாலும் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தில் பெறணும், என் உடல் முழுது பண்ண அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த துருவ நட்சத்திரம் வேற ஒண்ணும் வேண்டியல, இவனை பார்க்கும்போது எப்படி வருப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல்ல பெற வேண்டும்னு எண்ணணும். அப்ப அதே பாதையில இங்க போய் பாதிச்சிருது. அப்ப நிச்சயம் வேகம் வர்றதே தணிக்குது. அப்ப நிச்சயம் அந்த கோவிக்கிறது பதிலாக கொஞ்சம் பண்ணி அங்க போய் இரு அப்படின்னு சொல்ல சொல்லு. அப்ப இந்த சொல்லு இந்த உணர்வு பாருன உடனே கொஞ்ச நேரம் அணுக, நீங்க பிள்ளைய கொஞ்சம் அடம் பிடிக்கும் போடான்னு சொல்லி மீன் வம்பு வேண்டான், அது போலராஜான்னு கொஞ்சம் கொண்டு சொல்லி பாருங்க, அந்த உணர்வை எடுத்துட்டு போய் பாருங்க, சரி சரி கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பான். குழந்தைகளை மட்டும் இங்க வாடான்னு கூப்பிட்டு பாருங்க, முடச்சு நிப்பான், வாடா கண்ணனுங்கிறீங்க, அதை வந்து செய்வாங்க. இந்த ரெண்டு உணர்வுக்கு உண்டான நிலைகள் சந்தர்ப்பங்கள் அதனுடைய உணர்வுகளாக போகும்போது எப்படி எதிர்ப்பதை வந்து ஒன்றோட ஒன்றும் போது இப்ப லைட் எரியுது. மாற்று உணர்வுகள் எரிய போகும்போது சப்தம் வருது, மைக்கில் எல்லாம் சீராக மோத போகும்போது சீராக வருது, அதில் எதிர்மறையான எழுத்துக்கள் வரப்போது சப்தம் வருது. இந்த இயக்கத்தின் தன்மைகள் இது இயற்கை. ஆனால் அந்த இயற்கையில் வருது மாற்றியமைக்கக்கூடிய சக்திங்கிறது, நான் முருகு மாற்றியமைக்க சக்தி, பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன், நாம ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நல்லவைகளாக மாற்றக்கூடிய உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவர். அதனால் இந்த ஆறாவது அறிவுக்கு இவ்வளவு மக்கள் இருக்கணும். இந்த ஆறாவது அறிவு பெற்றவன் தான் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நிலையில் இருக்கிறான். விமானத்தில் எடுத்துக்கிட்டோம்னு நினைச்சுது அதுல என்ன இருக்குது, இந்த காற்று அழுத்தத்தினும் ஒரு பின்ன உருவாச்சுன்னு எல்லாம் தெரிஞ்சு கோயந்தா வாய்ப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு பொருள்களையும் அந்த சில நுண்ணிய அலைகளை வச்சுதான் அதனுடைய இயக்கங்கள் இயக்கும். அதே மாதிரி நம்ம உணர்வுகள் அந்த உணர்வு நுண்ணிய அலைகள் வச்சு இந்த அழுத்தத்தை நாம் அடைக்கலாம். இது நான் வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன். ஏன்னா நம்ம துருவ நட்சத்திரத்தோட ஆயுள்கால மெம்பரா இருக்கிறோம். அடுத்த நிஷி இது வந்து விஷ்ணு தனுஷு. இப்படி நம்ம வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் மாற்றி அமைக்கும். ஏன்னா சந்தர்ப்பம் தான் நம்ம குற்றவாளியாக்குது, சந்தர்ப்பம் தான் கோபவாளியாக்குது, சந்தர்ப்பம் தான் வேதனைப்படுத்துச்சது. அப்பன்னா நம்ம எந்த சந்தர்ப்பத்தை இதையெல்லாம் அடைக்க அந்த உணர்வு எடுத்தோம்னா விஷ்ணு தனுசு. இல்லை எனக்கு இப்படி இருக்கிறான்னு சொல்ல இந்த உணர்வு தாக்கணும்னா சிவ தனுசு. அடுத்து நம்ம நிச்சயம் பெருமிக்கிறோம், பிள்ளைய வளர்த்துப்படி இப்படி செய்யறானே இப்படி நினைக்கிறோம். ஒருத்தருக்கு நீங்க உதவி செய்யறீங்க எல்லாம் செய்யறீங்க, சந்தர்ப்பம் அவங்களால கொடுக்க முடியல, அல்லது சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க, இங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, இவங்க சண்டை போடுறாங்க, ஆனா நம்ம கிட்ட தப்பு இருக்குது, நம்ம கொடுத்தோம் உதவி செய்யுதுன்னா உண்மையை அவங்க சொல்ல வர்றாங்க பாடம். அன்னைக்கு என்கிட்ட எல்லாம் வாங்கி தின்னாங்க, இன்னைக்கு அவங்களோட சேர்ந்துட்டு பேசுறாங்க சொல்லுது. அவங்க இந்த உணர்வு அந்த இடத்துல அழுத்தமாக போகும்போது இங்கே ஆகுது, அவர்களும் வேண்டியவங்க இவங்களும் வேண்டியவங்க. ஆனா அந்த குற்றம் இருக்க போதும் இங்க சொன்னா அதன் உணர்வு சொல்லும் போது இவங்க உதவி செய்தவங்க என்ன செய்யறாங்க, உதவி செய்து வேண்டியவங்க அவங்களும் இதே மாதிரிதான், அவங்களும் உதவி செய்யறாங்க. ரெண்டு பேரும் மத்தியில் சிக்கிக்கிட்ட அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யுது, ஒருத்தர் ஆதரிக்கும் போது ஒருத்தர்கிட்ட குற்றவாளி ஆகுது. ஆகவே இதே போல இந்த உணர்வுகள் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளி ஆக்குது. அன்னைக்கு உதவி செய்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஆவேசம் வரும், இந்த ஆவேசத்தின் உணர்வுகள் நேருக்கு நேர் இதான் உணர்வுனே, இந்த ஆவேச உணர்வுகள் நமக்குள்ளாகி அடுத்தடுத்து வரப்போம் போது நாம் செயல்களை மாற்றிக்கொண்டிருக்கும், நல்லவைகளை சிந்திக்கும் உணர்வு வராது. இப்படி ஆனால் என்ன செய்யுது நம் வாழ்க்கையில? இது குற்றை உள்ளதாகும். அப்ப அந்த ஆவேச உணர்வு என்ன செய்யுது? ஒவ்வொன்றிலும் தடைப்படுத்து. இதான் பொருள் எடுக்கணும் அப்படின்னா செயல்படும் இந்த ஆவேசம் தவறு. ஆனால் என்ன சொல்றான் ஏது சொல்றான் சிந்திக்கும் தன்மை இழக்கச்சு. அந்த ஒவ்வொரு காலங்களையும் இது போகும்போது இது பூராமே சிவதனுசமார், ஒவ்வொருத்தர் மேலேயும் வெறுப்புத்தன்மை உண்டாகும். அப்ப அந்த வெறுப்புத்தன்மை உழப்போகும்போது முழுமை யார் மேல வெறுப்புத்தன்மை அடையுதோ நாம் புவியின் ஈர்ப்புக்கே நாம் வரும். நாம் தவறு செய்யவில்லை. இதுதான் வாழ்க்கை தியானம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வு நாம் எடுத்து எந்த வாழ்க்கையில எத்தகைய நினைவு வந்தாலும் ஈஸ்வரன் ஒரு செகண்ட் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரலை நாம் பெற வேண்டும் என்று வரும் இந்த உணர்வுகள் வரும். அர்த்தகான இதை எடுத்து பாருங்க, இதை தடைப்படுத்தும், கொஞ்சம் மன வலிமை கிடைக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றா சேர்த்துட்டு போன பற்று அங்க வரும். அடுத்தாப்படி என்ன செய்யுது? இந்த மனிதனின் ஈடுபட்டதற்கு பற்றற்றதாக பற்று பற்றற்றது அப்படிங்கிறது பற்ற வேண்டியது, பற்றற்று இருக்க வேண்டியது அடுத்து தீமைகளை. இதுதான் பற்று பற்றட்டும். அதனால நம்ம ஆயுள்கால மெம்பராக இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் சிந்தனை செய்யணும். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் தான் நம்மளை குற்றவாளியாக்கு, ஒவ்வொரு சந்தர்ப்பமும் தான் வேதனைப்படுவோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தெல்லாம் இந்த வேதனையில நீக்கினது யாரு? அந்த துருவ நட்சத்திரம். அந்த துருவ நட்சத்திரத்தை தான் உங்களுக்குள் ஊனி ஆழ ஊன்றும். இதை நீங்க பயன்படுத்தல, ஒரு வித்த ஊனி ஆச்சுன்னா என்ன செய்யணும்? அதை பக்குவப்படுத்தினால் தானே அது முளைக்கும். நம்ம தண்ணி ஊற்றணும் இன்னொரு காலத்துல இந்த மாதிரி போட்டுக்கோன்னு சொல்றோம். அப்ப இந்த ஞானத்தின் வித்தை நீங்க பக்குவப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? அவ்வப்போ நாம இந்த மாதிரி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்ற உணர்வை நீங்க சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல வழியை ஊட்டும். சொல்றது உங்களுக்கு கருத்து. இதை நீங்க பேணி காக்கணும். ஆயுள்கால மெம்பரா இருக்கும். நீங்க உங்களை பார்த்தாலே உங்களுடைய சொல் பிறருடைய சிந்திக்க வைக்கணும், நமது பார்வை பிறருடைய தெளிய வைக்கணும். ஆகவே நாம் தெளி வைக்கும் போது இந்த உணர்வு நமக்குள்ள வராது. நாம் கோபத்தின் உணர்வு வந்தா யாராவது நல்லது சொன்னா அவங்க மேல விருப்பு தான் வரும். இந்த நேரத்தில் வந்தாங்க வர ஒரு அன்பாவே பரிவாவே சொல்ல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் வராது. அதே சமயத்தில் நம்ம சங்கடமா இருக்கும்போது நல்ல பொருளை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆக ஒரே சமயத்தில் போனால் யார்கிட்ட நாம போகும்போது அவங்ககிட்டையும் பகமே ஊற்றிவிடும். ஏன்னா நாம் சொல்லும்போது காதல கேட்கிறாங்க, நான் வெறுப்புன்னு வரவங்க மீண்டும் கவர்ந்து நம்மளை அறியாமலே வெறுப்பின் உணர்வு ஊட்டும்.
நல்லவர்களுக்குத்தான் துன்பம் அதிகம் வருகிறது என்று இந்த வழக்கு சொல் பெரும்பகுதி அனைவருமே சொல்லக்கூடியதுதான். ஆனால் அந்த நல்லவருக்கு துன்பம் ஏன் வருகின்றது, எப்படி வருகின்றது, நல்லவருக்கு மட்டும் வர காரணம் என்ன என்பதைத்தான் குரு இதிலே தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். என்னெல்லாம் நல்லவர்கள் என்று சொன்னாலும் பாசம், இரக்கம், ஈகை என்று எத்தனை குணங்கள் கொண்டுதான் மற்றவர்களுக்கு நாம் அந்த உணர்வுகளை இணைத்து அவருடன் பழகுகின்றோம், பார்க்கின்றோம், எண்ணுகின்றோம், அவருடன் தொடர்பு கொள்கின்றோம். ஆனால் ஈகை, இரக்கம், இந்த பாசம் என்ற நிலைகள் வரப்பட போகும்போது மற்றவர்கள் துன்பப்படும் உணர்வுகளோ, துயரப்படும் நிலைகளோ, மற்றவர்கள் தாக்கப்படும் உணர்வுகளை உற்று பார்க்கும்போது அடப்பாவமே என்று நாம் அந்த உணர்வுகளை கவர்ந்து விடுகின்றோம். ஒரு பால் இருக்கின்றது என்றால் அதிலே பாதாமையும் போட்டு பல சக்தி வாய்ந்த பொருள்களையும் போட்டு கடைசியில் விஷத்தை போட்டால் அந்த சக்தி வாய்ந்த சத்துள்ள பொருள்களை அங்கு போட்டது எப்படி அங்கு வீணாகின்றதோ, இதுபோன்றுதான் நாம் ஈகை, இரக்கம், பண்பு என்று மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்புடன் இருந்தால் அவருடைய துன்பமோ துயரமோ இதுபோன்ற உணர்வுகளை நாம் கவர்ந்து விட்டால் அந்த உணர்வு நமக்குள் தலைவலியாகவும் மேல்வழியாகவும் எத்தனையோ தீமை செய்யக்கூடிய நிலைகளாக வந்து விடுகின்றது. ஆக தலைவலி மேல்வழி வந்தால் கூட பரவாயில்லை, அவர்கள் உணர்வுகள் நமக்குள் வந்த பின் உதாரணமாக நமக்கு வேண்டிய மிக மிக நெருங்கி பழகிய ஒரு நண்பருக்கு திடீரென்று ஒரு கடினமான நோய் வந்து விட்டாலோ அவர் அதனால் துடிக்கிறார் என்றோ இந்த உணர்வுகளை நுகர்ந்தால் இந்த உணர்வுகள் நமக்குள் நம்ம ஆன்மாவிலே புகுந்து நம்முடைய சிந்தனைகளை குறைத்து கொண்டே இருக்கும். ஆக அந்த சிந்தனையோடு நாம் ஒரு வியாபாரத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த வியாபாரத்திற்காக பொருள்களை வாங்க செல்கிறோம் என்றால் இந்த நண்பர்பால் பற்றுக்கொண்ட எண்ணத்துடன் அங்கே பார்க்கப்பட போகும்போது நண்பனுக்கு இப்படி ஆகிவிட்டதே, நல்ல மனுஷன் இப்படி ஆயிட்டானே என்று இந்த உணர்வுடன் அங்கே சரக்குகளை தேர்ந்தெடுக்கப்பட போகும்போது இந்த தரம் பார்த்து பிரிக்கக்கூடிய உணர்வுகளை அது திசை திருப்பிவிடும். ஆக நல்ல பொருள்களை தேர்ந்தெடுப்பதற்கு மாறாக தரம் குறைந்த பொருள்களையே வாங்கக்கூடிய நிலைகள் வந்து விடுகின்றது. அப்படி தரம் குறைந்த பொருளை வாங்கி வைத்து நீ கடையில் வைத்திருந்தால் வியாபாரம் நடப்பதில்லை. ஆனால் நாம் இன்னும் நினைப்போம் அங்கே தரம் கெட்ட பொருள்களை மட்டமான சரக்குகளை வாங்கி வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கின்றான், அவனுக்கு வியாபாரம் நடக்கின்றது, அந்த பொருளை தான் மக்கள் வாங்குகின்றார்கள். ஆனால் நான் நல்ல பொருளை வாங்கி வைத்திருக்கின்றேன், இங்கு யாரும் வாங்கவில்லை என்று எந்த உணர்வு கொண்டு அந்த நண்பன் வேதனைப்பட்டான், துன்பப்பட்டான் என்று எண்ணினமோ அதே உணர்வுகள் நமக்குள்ளும் இயக்க சக்தியாக மாறி நமக்குள்ளும் இதே அவனுக்கு எப்படி துயரம் வந்ததோ நம்முடைய வியாபாரத்தையும் நம்முடைய தெளிவான செயல்களையும் அது கெடுத்து இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் வந்துவிடுகின்றது. அப்பொழுது நாம் நம்மை அறியாமலே அந்த உணர்வுகள் வேதனைப்படும் நிலையோ சிந்தனையற்ற உணர்வுகளோ ஆத்திரமடைய செயல்களோ எத்தனை வந்துவிடுகின்றது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால் நமது கருவிழிகளை கொஞ்சம் நாம் அது கூர்ந்து கவனித்தால் இதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஒரு கோபமாக இருக்கும் பொழுது நம் கருவிழி எப்படி இருக்கிறது, ஒரு வேதனைப்படும் நிலையில் இருக்கும் பொழுது கருவிழி எப்படி இருக்கின்றது, ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது நம் கருவிழியினுடைய நிலைகளை பார்த்தா எல்லாம் நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஒருவர் கோபமாக பார்க்கின்றார், ஒருவர் ரொம்ப கஷ்டத்துடன் பார்க்கின்றார், ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றார் என்றெல்லாம் வெறுமன நம் கண் பார்வையிலே பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த அலைகள் அதில் பாயும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரிதான் மற்ற தரங்களை பொருள்களை மற்ற உணர்வுகளை அனைத்துமே அதை பிரித்து காட்டும். ஆக இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது இரக்கத்துடன் ஈகையுடன் பண்புடன் பிறர்படும் துன்பங்களையும் பிறர்படும் தவறான செயல்களை நாம் கூர்ந்து கவனித்து விட்டால் அந்த உணர்வுகள் நமக்குள் நமது ஆன்மாவில் இதுபோன்ற உணர்வுகள் வந்துவிட்டால் நம் நல்ல எண்ணங்களை நல்ல உணர்வுகளை இதையெல்லாம் அது தடைப்படுத்தக்கூடிய சக்தியாக தெளிவற்ற நிலைகளாக வந்துவிடும். இப்படி வந்த பின் மந்தம் தொழிலே மந்தமாகிவிட்டால் அடுத்து அவருடைய செயல்கள் அவர் வீட்டிலே ஒரு பொருள்களை வைத்திருப்பதோ வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதோ இதுபோன்ற எண்ணங்கள் சிறுக சிறுக அதுவும் குறைய தொடங்கிவிடும். அது வரைக்கும் அவர் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பார், அவர் பொருள்களையும் அவர் அடுக்கி நல்ல முறையில் வைத்திருப்பார். ஆனால் இந்த உணர்வில் கலந்து அதிகமாக ஆன்மாவிலே இதுபோன்ற சிந்தனையற்ற உணர்வு வந்த பின் இது எதுக்கு தூய்மைப்படுத்த வேண்டும், இது எதுக்கு அடுக்கி வைக்க வேண்டும், இது எதுக்கு இப்படி வைக்க வேண்டும் என்று இந்த உணர்வுகள் சிறுக சிறுக மாறி அவர் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த இயல்புகளையே பழக்க வழக்கங்களே மாற்றிவிடுகிறது. இதெல்லாம் நாம் ஆன்மாவிலே நம்ம அறியாது இயக்கக்கூடிய உணர்வுகள் நம்முடைய நல்ல எண்ணங்கள் உணர்வுகளை எப்படி செயலற்றதாக மாற்றுகிறது என்பதை எனக்கு தெரிந்து கொள்வதற்குத்தான் இதெல்லாம் உணர்த்துகிறேன் என்று குரு சொல்லுகின்றார். ஏன்னா ஆனால் இதெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் உயிரால் அவருடைய வெப்பம் காந்தம் விஷம் என்று இயக்க சக்தியாக மாறி நம் உடலுக்குள் அணுக்களாக விளைந்தால் அவருடைய மனங்கள் நம் ஆன்மாவில் அதிகமாக பெருகிதான். அதற்கொப்ப ஈர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த ஈர்ப்புக்கொப்ப உணர்வு வரும்பொழுது நம்ம அறியாது இப்படிப்பட்ட நிலையில் வந்துவிடுது. இதை நாம் இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் குருநார் காட்டிய வழியில் அந்த அகஸ்தியமா மகரிஷியும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பெரும்படி அடிக்கடி சொல்லுகின்றோம். இந்த உணர்வு நீங்கள் பெற்று பழகிவிட்டால் உங்கள் ஆன்மாவில் இந்த உணர்வு பெருகும் என்றும் சொல்லுகின்றோம், ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்றும் சொல்லுகின்றோம், அது தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி என்றும் சொல்லுகின்றோம். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது குளித்துவிட்டு ஒரு சட்டையை போடுங்கள், அந்த சட்டையை தனியாக கழட்டி வைத்து விடுங்கள். அதே போன்று ஒரு வெறுப்படைந்து வேதனைப்பட்டு ஆத்திரப்பட்டு இதுபோன்ற உணர்வுகளை சுவாசித்து அந்த நேரத்தில் அந்த சட்டையை கழட்டி வைத்து விடுங்கள். ஆனால் அதே சமயத்தில் அழுக்கு சட்டையாக இருந்தாலும் கூட அது எத்தனை நிலைகள் வேலை பார்த்து வந்த சட்டையாக இருந்தாலும் அந்த சட்டையை போட்டு இருக்கும்பொழுது அந்த அகஸ்தியமா மகிழ்ச்சியும் துருவ மகிழ்ச்சியும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் அந்த சக்தி வாய்ந்த ஞானியின் உணர்வுகளையும் சிறிது நேரம் வலுவாக எண்ணி தியானித்து விட்டு அந்த சட்டையை கலட்டி வைத்துட்டும் அது குளித்து விட்டு போட்ட சட்டையினுடைய மனமும் பிறருடைய தீமையான வேதனைப்பட்ட உணர்வுகள் கேட்ட அந்த சட்டையினுடைய மனம் இங்கே அழுக்கு சட்டையை போட்டிருந்தாலும் அதில் அகஸ்தியமா மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் எண்ணி தியானித்து அந்த சட்டையை மூன்றுக்கும் பார்த்தேன்னா மகிழ்ச்சிகள் எண்ணி தியானம் செய்துவிட்டு அது கலட்டிய சட்டையை பார்த்தா அதில் நறுமணங்கள் இருக்கும். ஏனென்றால் அந்த அகஸ்தியர் அவன் தாய் கருள் பெற்ற சக்தியின் துணை கொண்டு விண்ணினுடைய ஆற்றலை உணர்ந்து நஞ்சை வென்று என்றுமே அது மகிழ்ந்து வாழக்கூடிய பேரருள் பேரொழியாக விளைய வைத்துக் கொண்ட அந்த தூய்மைப்படுத்தக்கூடிய அருள் மனங்களைத்தான் உங்களுக்குள் தியானமாக பயிற்சியாக உங்க உடல்ல ஆன்மாவிலே உயிரிலே அனைத்தில் அது பரவச்சுகின்றோம். ஆக அந்த உணர்வு படரும் பொழுது உங்கள் சட்டையிலே இந்த நர்மங்கள் படப்போகும்போது அன்ன அறியாமலே அந்த மனங்கள் வரும். ஆனால் நீங்க வேதனைப்பட்ட உணர்வுகளோ அல்லது குளித்து விட்டு நல்ல எண்ணத்துடன் நீங்க சட்டையை போட்டாலும் பெரிய தீமையான உணர்வு நுகர்ந்து விட்டால் நம்ம ஏறியாவது அந்த தூய்மைப்படுத்தும் நிலையையும் அதை மாற்றி அமைக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த மாற்றி அமைத்த ஞானி உணர்வு எப்படி அந்த அழுக்கான சட்டைகள் இந்த நறுமணங்களாக மாறுகின்றதோ இதுபோன்று இந்த மனித வாழ்க்கையில் நம்ம அறியாது நம்ம ஆன்மாவில் இருள் சூழ்ந்த நிலைகளை மாற்றி அமைப்பதற்குத்தான் இதுபோன்ற நிலைகளை உங்களுக்குள் பக்குவமாக எடுத்து அந்த குணா காட்டி வழியில் சொல்லி இந்த ஆன்மாவிலே சக்தி வாய்ந்த உணர்வை பெருக்குவதற்கு சொல்லியிருந்தேன். அதனால் அகசியம் அவன் தன்னுடைய ஐந்தாவது வயதில் பூமியின் துருவத்தினுடைய ஆற்றலை அறிந்தான், அங்கே வெல்லக்கூடிய சக்தி பெற்றான், அதன் அண்டத்திற்கு நினைவு பாய்ச்சக்கூடிய தகுதி பெற்றான். பின் அவனுடைய வளர்ச்சியில் சிறுக சிறுக விளைந்து தன்னுடைய 16வது வயதில் திருமணமாகி தான் பெற்ற சக்திகள் அனைத்துமே தன் மனைவிக்கு இதை பாய்ச்சி செவிவழி ஓதி அந்த உணர்ச்சிகளை ஊந்தி ரெண்டு பேருமே அந்த ஏகோபித்த நிலைகள் ஒருவருக்கொரு வளர்த்திடும் சக்தியாக அந்த விண்ணினுடைய ஆற்றலை எடுத்து இருவரும் வளர வேண்டும் என்று அவர் செலுத்தப்பட போகும்போது எந்த எல்லையை குறிவைத்து அதை எடுத்தார்களோ அந்த எல்லையில என்றும் 16வது துருவ நட்சத்திரமாக அவர்கள் அழியா தன்மை கொண்டு வாழ்கின்றார்கள் வளர்கின்றார்கள். அதை குட்டி கதையாக காண்பித்து மார்க்கண்டேயன் என்றும் அழியாத நிலைகள் கொண்டவன் என்றும் 16 என்றும் காட்டுகின்றார். ஆக நமக்கு எந்த குழந்தை வேண்டும் என்றால் என்றுமே அழியாத நிலைகளாக ஒளியின் சுடராக ஒளியின் சரீரமாக நாம் பெற வேண்டிய அந்த உணர்வுகளை நாம் நமக்குள் குழந்தையாக புத்திரனாக விளைய வைக்க வேண்டும் என்பதற்குத்தான். இதெல்லாம் ஆரம்பத்தில் இதுபோன்ற குட்டி கதைகளாக காட்டி நமது ஆன்மாவை எப்படி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், நம்ம உயிரன்மாவை எப்படி ஒளியாக மாற்ற வேண்டும், இந்த மகரிஷி ஞானியை காட்டிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்கின்றார். ஆனால் இது அரசர்களால் மந்திர நிலையில் கொண்டு அக்காலங்கள் வாழ்ந்த அரசர்களுக்கு கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை என்றும் மற்ற உடலுக்குள் விஷயத்தன்மை கொண்டு ஊடுருவி உடலுக்காக இச்சைக்காக எத்தனை நிலைகள் செயல்படுத்தப்பட்ட நிலைகள் அது மாற்றமடைந்ததனால்தான் அந்த ஞானிகளால் கொடுக்கப்பட்ட பேரொன்மைகள் மறைந்து காலத்தில் அது மறைந்துவிட்டு ஆக இதுபோன்ற நிலையில் இல்லாதபடி நாம் இந்த மகரிஷிகள் ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் அதிகமாக சேர்த்து இந்த உடலுக்கு பின் என்றும் அழியா ஒளிச்சீரம் பெறக்கூடிய தகுதிக்கே நாம் செல்ல வேண்டும். இந்த குருநாதர் இந்த பதஞ்சலி முனிவர் அவர் செயல்பட்ட சில உண்மைகளையும் சொல்லி பல உண்மைகளை கட்டியிருந்தாலும் கடைசியில் அவருடைய உணர்வுகள் கூடுவிட்டு கூடுபாய் நிலையம் இதை கொண்டுதான் இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும், தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் செயல்படுத்தினார். ஆனால் அதை செய்யணும் நஞ்சை அந்த விஷயத்தை ஒடுக்கி அதை ஒளியின் சுடராக அவன் மாற்றிக்கொண்டான். ஆனால் இவர்கள் நஞ்சின் தன்மை கொண்டு மற்ற உடலுக்குள் ஊடுருவி சாகாக்கலை என்று செயல்படுத்தினார். அதன் அதிசய வழியில் நாம் அந்த நஞ்சை ஒளியாக மாற்றிய அந்த அழி அருள் வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை இதை உணர்த்துகின்றனர்.
நீங்க நல்லவர்களாக இருக்கப்படும் போது பாசத்தால் ஒருத்தன் கடுமையான வேதனைப்படுகிறான் என்றால் அதை உற்று பார்த்த பின் உங்க பாச உணர்வுகளில் இது கலந்து விடுகின்றது. ஆக இரக்கத்துடன் அவருக்கு நல்ல உதவிகளை செய்கின்றீர்கள். அப்ப உங்க நல்ல உணர்வுக்குள் இது பாய்ச்ச பின் ஒரு பாலிலே பாதாமி போட்டு விஷத்தை கலந்தால் குடித்தால் என்னவாகும்? இதை போன்றுதான் உங்கள் பாச உணர்வோடு நீங்கள் இதை பார்த்திருந்தால் இந்த உணர்வுகள் இன்று அவருக்கு செய்து விடுவீர்கள். இது சிறுக சிறுக வளைந்தவுடனே உங்களுக்கு தலைவலி மேல்வலி வரும். அது வந்துட்டாலும் கூட பரவாயில்ல. அந்த வேதனையான உணர்வு உங்கள் ஆன்மாவில் இருக்கப்படும் போது நீங்க எதையாவது ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க சென்றால் அந்த வேதனை உணர்வு கொண்டு பார்த்தவன் அந்த தரம் பார்த்து உங்களை சரக்கு வாங்க முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த வேதனைப்படும் நிலைகள் அந்த சோர்வான நிலைகள் கண்டு அந்த கலரும் தெரியும், அந்த சரக்கும் தெரியும். அதை கொண்டு வந்து வியாபாரத்துக்கு வந்தாலும் நமக்கு நல்ல சரக்கா தெரியும். அந்த உணர்வுக்கு தக்கவர் கொண்டு வியாபாரத்துக்கு போனா வியாபாரம் ஆகிறது. கொண்டு போனோன்னு என்ன இந்த மாதிரி சரக்கு இருக்குன்னு கேக்குறாங்க அவங்க. இவரு என்ன சொல்றாங்க நல்ல சரக்கா இருக்கு, இவர் உணர்வுக்கு அதை பார்த்தோம்னா மட்டமா தெரியும். பாருங்க மட்டமான சரக்கு அங்க வாங்கி போறாங்க, நல்ல சரக்கை வச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த உணர்வின் தன்மை எதுவோ இந்த கண்களில் இந்த அலையுடர். சாதாரணமா உங்க கருவழியை பாருங்க, சாதாரணமா ஒரே கண்ணு தானே. நீங்க சோகமா இருக்கும்போது கண்ணில் ஒளிகள் எப்படி தெரிகின்றது? கோபமா இருக்கும்போது கண்ணின் அந்த ஒளி அலைகள் எப்படி தெரிகின்றது? ஒரு சந்தோஷமா இருக்கும்போது மகிழ்ச்சி நிலைகள் இந்த கண்ணில் எப்படி தெரிகிறது என்று இந்த உணர்வின் அலைகள் எந்த அலைக்கு பாய்ச்சுகிறது என்று எல்லோருக்கும் தெரியுது, தெரியாமல் இல்லை. ஆனால் இதை போன்ற இந்த உணர்வுகளை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது தான். ஆகவே நாமோ நல்லதவே எண்ணி செயல்படும் போது நல்லதவே தான் எண்ணுகின்றோம், நல்லவருக்கு தான் துன்பம் அதிகமா வரும். அந்த பாசத்தால் பரிவால் பிறருடைய கஷ்டங்களை எடுத்துக் கொள்ளுகின்றார். ஆனால் அதை தொடக்க தெரிவதில்லை. எல்லா அணுக்களின் இந்த தீமைகள் சேர்ந்து விடுகின்றது. அப்ப இவர் வியாபாரத்தில் மந்தமாகின்றது. ஒரு சரக்கை தரமான நிலைகள் பாதுகாப்ப முடியவில்லை. அப்படி சங்கடமாயி போச்சுன்னா அங்க வீட்டுல முதல்ல சுத்தமா வச்சிருப்பாரு. இப்ப அந்த வீட்டை சுத்தப்படுத்த கூட மனசு வராது, இருண்ட நிலை இருக்கும். அது மாதிரி சங்கடமா இருக்கக்கூடிய நிலைகள் பலருக்கு உதவி செய்தார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் உணர்வுக்குள் வந்தது அதை அழுக்காகிவிட்டால் அவங்க வீட்டை சுத்தப்படுத்துறதோ பொசங்களை சீராக வச்சிருக்கிறதோ அந்த இதுகள் எல்லாம் அங்க இருக்காது. காரணம் அவருடைய தப்பல்ல, இந்த உணர்வின் இயக்கங்கள் அதுவாக மாற்றும். ஆனா நாம் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் கையில ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோம் என்றால் கழுவுறோம். அதிகமாக வேலை செய்தால் வேர்வின் தன்மை என்றால் குளிக்கிறோம். இந்த வேர்வின் தன்மை நாம் உடல்ல படப்படும் போது துணியில படும்போது நாசமா அது மாத்திடுறோம். இப்போ நீங்க ஒரு சட்டையை போட்டிருந்து கழட்டிருங்க, முதல்ல அதை தனியா தூக்கி வச்சிருங்க. நீங்க குளிச்சிட்டு சட்டையை கொஞ்ச நேரம் போட்டு அந்த சட்டையை தனியா போட்டுருங்க. அப்புறம் வேறொரு சட்டையை வச்சுட்டு ரொம்ப அழுக்கா இருந்தாலும் சரி, இல்லாம முதல்ல தியானத்தை பண்ணி இந்த சட்டையை கொஞ்சம் ஒரு மணி நேரம் தியானத்தை பண்ணிட்டு இந்த சட்டையை கழட்டி தனியா வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க உடல்ல குளிச்சிட்டு அந்த இதை நீங்க சட்டையை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிட்டு அந்த சட்டையை வேறொரு சட்டையை போட்டு பாருங்க. அந்த மூணுக்கும் வாசனை வித்தியாசமா இருக்கு. காரணம், அவன் அந்த உயர்ந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் எடுக்கப்படும் போது நம்ம ஆன்மாவில் அந்த தூய்மை நறுமணங்கள் வரும். ஆகவே இதையெல்லாம் தூய்மைப்படுத்தியவர்கள் அந்த அகசிவா மகரிஷி தன்னில் கண்டுணர்ந்த உணர்வுகள் பரவி இருப்பதை நீங்கள் நுகர்ந்து எடுப்பதை கொடுக்கின்ற. ஏனென்றால் 5 வயதில் அவன் அறியாது இருக்கக்கூடிய காலத்தில், அதான் துருவனுக்கு 5 வயதில் சித்து பெற்றான் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தாய் தந்தையில் இறந்த பின் இந்த உணர்வின் தன்னை துருவத்தை நோக்கி அதனை நிலையில் தவம் இருந்தான் என்று சொல்வார்கள். ஆக அவன் 16 வயது எட்டப்படும் போதுதான் தனக்குள் ஒரு மனைவி என்ற நிலையில் அக்கால மக்கள் அவருக்கு திருமணத்தை முடிக்கின்றார்கள். ராம் வசிஷ்டர் என்பது வசிஷ்டரும் அருந்ததி என்ற மனைவியை தனக்குள் இணைக்கின்றார்கள். அந்த 14 வயதிலிருந்து அவர்கள் கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்த்து விண்ணுல காற்றல் இவர்கின்றாலும் மனைவிக்கு அது பெற வேண்டும் என்று எண்ணி மனைவியும் இந்த சக்தி தனக்குள் பெற்று தன் கணவனுக்கு பெற வேண்டும் என்ற உணர்வை ஒருவருக்கு ஒருவர் இந்த உயர்ந்த நிலையில் வரப்படும் போதுதான் இங்கே சாவித்திரி யமனிடமின்றி தன் கணவனை மீட்டினாள் என்று இன்னொரு பிறவியில்லா நிலைகள் அடைந்து இந்த இரு உயிரும் ஒன்றான நிலைகள் கொண்டு எடுத்துக்கொண்டு உணர்வுகள் ஒளியாக மாறி இன்றும் விண்ணுலகில் வரும் உணர்வினை ஒளியாக மாற்றிக் கொண்டுள்ளார். அதனால்தான் சிறு குட்டி கதைகளை போட்டு மார்க்கண்டேயன் என்ற நிலைகளையும் உனக்கு என்ன குழந்தை வேணும்னா இன்னும் 16 என்ற நிலைகளில் இந்த நிலைகளை இங்கே சுட்டி காட்டுகின்றார். ஆகவே 16 வயதில் தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் இந்த கணவனும் மனைவியும் ஒன்றிய நிலைகள் வந்து இன்னும் 16 என்ற இளமை பருவத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றது துருவ நட்சத்திரம். அதனை பின்பற்றியவர்கள் அனைவருமே இன்றும் இன்னும் 16 என்ற நிலைகள் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே உள்ளார்கள். அந்த அகசிமா மகிழ்ச்சி வாழ்ந்த காலத்தில் அந்த மலைப்பகுதியில் பெற்ற மக்கள்தான் பெரும்பகுதியானோர் அவருக்கு பின் சப்தரிஷி மண்டலத்தை அடைந்தார்கள். அதன் பின் சிறுக சிறுக குறைந்து அங்கு போறதே நின்று போய்விட்டது. இப்போ சாகா கலை என்ற மந்திரங்களை தனக்குள் ஓதி இந்த மனித உடலின் இச்சையை தனக்குள் வளர்த்து இந்த உணர்வின் துணை கொண்டு நாம் எதை இதை அதிகமாக வளர்த்துக் கொண்டுமோ இந்த உணர்வின் துணை கொண்டு இன்னொரு உடலுக்குள் அதை செய்கின்றோம். பதஞ்சலி முனிவர் தாம் கற்றுக்கொண்ட உணர்வு இந்த உடலின் தன்மை என்றும் நிலையான நிலையை பெற வேண்டும் என்றும் இந்த அரசு போகத்தை அடைய வேண்டும் என்றும் அந்த அகசிய மகிழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வின் தத்துவத்தை காலத்தால் அவர் அரசன் நிலையில் தான் கண்டறிந்தாலும் மெய்வழி பெற விரும்பவில்லை, அது இன்றோ ஆகின்றது என்ற நிலையில் அவருடைய எண்ணத்தை செலுத்தி இன்று படைகளும் மற்ற நிலைகளும் தனக்குள் உகந்த நிலைகள் இருக்கப்படும் போது அதையே நாம் நாடுவானே இன்றுக்கும் நாம் இன்றும் பேரின்ப பெருநிலைகள் பெறவும் தகுதி இருக்கப்படும் போது நாமையே நாடுவானே என்ற நிலைகளை அவர் கற்றுக்கொள்ளுகின்றார். அதே சமயத்தில் இந்த உடலின் உணர்வை அறிந்து கொண்டாலும் அவர் அதிலிருந்து தப்பிவிக்கிறதுக்காக கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைகள். இப்ப சாதாரணமாக ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டால் அந்த உணர்வின் தன்மை ஆன பின் யார் மீதையாவது அந்த ஆசை கொண்டால் போறோம். அந்த ஆசையின் நிமித்தம் இந்த ஆன்மா அந்த உடலுக்குள் போய்விடும். இப்ப இவர் எந்த வழியில் தற்கொலை செய்து கொண்டாரோ அதே மாதிரி அந்த உடலுக்குள் வந்து இதே வேலையை செய்ய சொல்லும். சாகா கலை என்ற இந்த மந்திர ஒளியை தனக்குள் கூட்டி தான் விஷத்தை ஒடுக்கி, ஆனால் துருவ மகரிஷு விஷத்தை தனக்குள் ஒடுக்கிறான், ஆனால் விஷம் கொண்ட பாம்பினின் உணர்வை இந்த மந்திரத்தால் ஜெபித்து அதனுடைய அடக்கி அதனுள் நுழைந்து இந்த விஷத்தை இன்னொரு உடலில் பாய்ச்சி அதன் மறைவில் இன்னொரு உடலுக்குள் புகுவது. ஆக தன் கட்டுப்பாட்டிற்குள் இந்த கூடு குட்டு கூடுவாயு வித்தைகளை கற்றுக்கொண்டவர் பதஞ்சலி முனிவர். ஆக இது சாகா கலை என்ற நிலைகளை அவர் உருவாக்கினார். ஆனால் இதை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தன் நிலைகளை இறந்து விட்டால் யார் மேல் பற்றோ அல்லது யார் மேல் அதிக வெறுப்போ அந்த உடலில் தாவும். ஒருத்தன் வேதனைப்படும்படி ஒரு செயலை செய்துவிட்டால் அவரை எண்ணி வேதனைப்பட்டு இந்த உடல் மடிந்தால் எனக்கு பாவி இந்த குடும்பத்திற்கு இப்படி தீங்கு செய்தானே என்று இந்த எண்ணத்தை ஊங்கி வளர்த்திட்டால் அந்த உணர்வு இங்கே வளர்க்கப்பட்டு அந்த நினைவோடு வெளியே வந்த பின் அவன் உடலுக்குள்ளே போகிறோம். இவர் என்னென்ன நிலையில் உருவானாரோ அந்த குடும்பத்திற்குள் இந்த உணர்வை அலசி காட்டும். இதுவும் கூடுவிட்டு கூடு பாயும் நிலையத்தான். எதனின் வலு இன்றைய நிலையில் பெறுகின்றதும் மனிதனான பின் இன்னொரு உடலுக்குள் சென்று கருவுற்று கருவாக நிலைகள் உருவாவதில்லை. இதான் இதில் வளர்த்த உணர்வுகள் இன்னொரு மனித உடலுக்குள் சென்ற பின் அது உணர்வை விளைவித்துவிடும். இதை போன்ற நிலைகளிலிருந்து மனிதன் மீள வேண்டும்.